நேர்காணல் தமிழக ஆயர்பேரவையின் மாற்று கல்விக் கொள்கை. இந்திய மத்திய அரசு தயாரித்துள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழக கத்தோலிக்க ஆயர்பேரவை புதிய கல்விக் கொள்கையை தயாரித்து அதை மத்திய அரசுக்கும் சமர்ப்பித்துள்ளது. இந்த மாற்று புதிய கல்விக் கொள்கையின் வெளியீட்டு விழா ஜனவரி 28 கடந்த சனிக்கிழமையன்று சென்னை சர்ச் பார்க் கல்வி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கல்விக் கொள்கை பற்றி பகிர்ந்து கொள்கின்றார் அருள்பணி வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ். இவர் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர். இந்தியாவில் அருள்பணியாளர் வழக்கறிஞர்களுள் மூத்த வழக்கறிஞராக இருப்பவர் இவர் ஒருவரே. வணக்கம் தந்தை சேவியர் அருள்ராஜ். பாஜக தலைமையிலான இந்திய மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை வகுத்துள்ளது. அதற்கு மாற்றாக தமிழக ஆயர்பேரவை புதிய கல்விக் கொள்கையை தயாரித்துள்ளது. மத்திய அரசின் கல்விக் கொள்கையில் ஏற்பதற்கு இயலாத கூறுகள் இருப்பதையே இது காட்டுகின்றது. எனவே முதலில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
மத்திய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரப்போவதாக 2015 ஜனவரி மாதம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் அது ஆன்லைனில் ஒரு 25 கேள்விகளை கொடுத்து பொதுமக்கள் அனைவரும், அதே போல நிறுவனங்கள் மற்றும் கல்வியாளர்கள் என்று பல தரப்பில் அவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் தரலாம் என்று ஒரு சில கருத்துக்களை தொகுக்க முனைந்தது. அதன் அடிப்படையில் அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 26,500 கருத்துக்கள் வந்ததாக சொல்கிறார்கள். அவை அனைத்தையும் தொகுத்து மத்திய மனிதவளத்துறை அமைச்சகமானது 2015 அக்டோபர் மாதம் அவற்றை TSR சுப்பிரமணியன் குழு என்கிற ஒரு குழுவிடம் ஒப்படைத்தது. அந்த குழுவில் இருந்த ஐவரில் ஒருவர் தவிர மற்ற அனைவருமே ஆட்சியாளர்கள், இந்திய ஆட்சி பணியாளர்கள், IAS முடித்தவர்கள். ஒரே ஒருவர் ராஜ்புட் என்பவர் மட்டும்தான் ஒரு கல்வியாளர், அதிலும் RSS தொடர்புடையவர். இந்த ஐவரும் சேர்ந்து அந்த கருத்துக்கள் அனைத்தையும் தொகுத்து 217 பக்கம் ஒரு தொகுப்பாக அளித்தார்கள். கம்பைலேஷன் ஆஃப் இன்புட்ஸ். அவற்றை அப்படியே வெளியிடாமல் இந்த மனிதவளத்துறை அமைச்சகம், அதனுடைய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் 43 பக்கத்தில் ஒரு மற்றொரு சிறிய சுருக்கமான அறிக்கையாக கொடுத்தார்கள். அந்த அறிக்கையில் வந்த கருத்துக்கள் 30/6/2016 அன்று வெளியிடப்பட்டன. அதுவும் அவை ஹார்டு காப்பியாக நூல் வடிவில் இல்லாமல் அது ஆன்லைனில் தான் வெளியிடப்பட்டது. அந்த கருத்துக்களை பார்த்தவுடன் அவை பல இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படைகளுக்கு எதிராக இருப்பதாக நாங்கள் கண்டறிந்தோம். எனவே உடனடியாக கடந்த ஆண்டு ஜூலை 11 மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் எனக்குரிய ஒரு 1000 நிறுவனங்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு 5 அடிப்படைகளில் இந்த கல்விக் கொள்கை தவறாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். ஒன்று, அது உருவாக்கப்பட்ட முறை. அதில் அனைவரும் மதிக்கப்படவில்லை, அனைவருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்படவில்லை, கல்வியாளர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை. இந்த கல்வியை அவர்கள் ஜனநாயக ஒரு கட்டமைப்பாக பார்க்காமல், இதை ஒரு ஏதோ ஒரு கம்பெனியை போல, ஒரு நிறுவனத்தை போல, இறுக்கமான ஒரு ரெஜிமெண்டேஷன் என்ற மிலிட்டரி, ஒரு இராணுவத்தை போல ஒரு கல்வி நிறுவனத்தை அவர்கள் அணுக முயன்றிருக்கிறார்கள். இதை நாம் நிர்வாகம் செய்யலாம், கல்வியை நாம் ஆழமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அதை ஏதோ நிர்வகிக்க வேண்டிய ஒரு பொருளாக கருதுவதாக எங்களுக்கு பட்டது. எனவே ப்ரொசீஜரல் இம்ப்ராப்பரேட்டிஸ், அது முதலில் இன்ஃபார்மேட்டிஸ். இரண்டாவதாக, இந்திய அரசியல் சாசனம் கல்வியை ஒரு 5 அடிப்படைகளில் கட்டியிருக்கிறது. ஒன்று, மதச்சார்பின்மை, அதாவது செகுலரிசம் என்று சொல்வார்கள். இரண்டாவது, பன்முகத்தன்மை, புளுரலிசம் என்று சொல்வார்கள். மூன்றாவது, ஃபெடரலிசம், அதாவது மத்திய அரசு செய்ய வேண்டிய பணிகள் என்ன, மாநில அரசினுடைய உரிமைகள் என்ன என்பது. நான்காவது, சமூக நிதியின் அடிப்படைகள், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், இது போன்ற அந்தந்த தரப்பினருக்கு அதில் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும், குறிப்பாக வரலாற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். இறுதியாக, சிறுபான்மையினர் உரிமைகள். இந்த 5 தளங்களிலும் இந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை உரசி பார்த்தால், இந்த 5 தளங்களிலும் மிகப்பெரிய குறைபாடுகளை நாங்கள் கண்டறிந்தோம். எனவே இவற்றை எதிர்த்து 3 கட்டங்களில் நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கருதினோம். அந்த 3 கட்டங்களில் முதல் கட்டமாக இவற்றினுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி, நிறுவனங்கள் தனியாகவும், தனிநபர்கள் தனியாகவும், பங்குகள் தனியாகவும் மத்திய அரசிடம் அவர்கள் குறிப்பிட்ட தேதிக்குள் நம்முடைய கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம் என்று கூறியிருந்தார்கள். எனவே அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் நாங்கள் கருத்துக்களை சமர்ப்பிக்க முயற்சித்தோம். நேரம் பத்தாது என்று சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அதன் அடிப்படையில் செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து மத்திய அரசிடத்தில் சமர்ப்பித்தோம், மாநில அரசிடம் சமர்ப்பித்தோம், ஆளுநரிடத்தில் சமர்ப்பித்தோம். ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 100,000 மெமராண்டம் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை மனுக்கள் போயிருக்கின்றன. இவைதான் நாங்கள் செய்தவை. அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டமாக ஜூலை மாதம் 30ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் இதை எதிர்த்து பேரணிகள், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மௌன உண்ணா நோன்புகள், இப்படி பலவிதமான வடிவங்களில் போராட்டம் பேரணிகள் நடத்தப்பட்டன. 40 இடங்களில் நடத்தப்பட்டிருக்கின்றன. அது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டமாக இந்த அரசு அறிவித்திருக்கிற இந்த கொள்கை வரைவிற்கு மாற்றாக ஒரு புதிய கொள்கையை நாம் உருவாக்கி நேர்மறையாக கொடுக்கலாம் என்று ஒரு சிறிய ஒரு குழுவை அமைத்தோம். தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் அவர்கள், முன்னாள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்கள், அதே வேளையில் அவர் உலகம் அறிந்த ஒரு பெரிய இறையலார், அவருடைய தலைமையில் ஒரு 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதில் பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனத்தை நடத்துகின்றவர்கள் என்று பல தரப்பட்ட அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அறிக்கையை தொகுத்து நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி போய் மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை சந்தித்து, இன்னும் துணை சபாநாயகர் புரியன் ஜோசப், இன்னும் பல முக்கியமான தலைவர்களை சந்தித்து, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இவர்களெல்லாம் சந்தித்து அவற்றை சமர்ப்பித்தோம். அதே போல மாநிலத்திலும் முக்கியமான கட்சி தலைவர்களிடத்தில் சமர்ப்பித்தோம். அனைத்து கட்சிகளும், குறிப்பாக பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனையில் நம்மோடு நிற்கின்றன. அனைவரும் நாம் அதை கல்வியாளர்கள் என்பதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் குடிமக்களின் அடிப்படையில் இருக்கின்றோம். கட்சிகள் கொள்கை அடிப்படையில் இது பார்ப்பனியத்தை கொண்டு வருவதற்கு, சமஸ்கிருதத்தை பூட்டுவதற்கு, அதே போல யோகாவை கட்டாயமாக்குவதற்கு, அதே போல குருகுல கல்வியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. சிறுபான்மையினரை புறந்தள்ளி ஒரு விளிம்பு நிலைக்கு கொண்டு செல்ல முயல்கிறது. அவருடைய அடையாளத்தை அழிக்க முயல்கிறது. இது ஒரு பன்முகப்பட்ட கலாச்சாரங்களின் நாடு, ஒற்றை கலாச்சாரத்திற்கு, ஒற்றை மொழிக்கு, ஒற்றை சமயத்திற்கு இடமில்லை என்று சொல்லி அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறார்கள். எனவே இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படைகளின் அடிப்படையில் தான் கல்வி கட்டமைக்கப்பட வேண்டும். ஒரு பார்ப்பனிய கல்வியாகவோ, வேத கல்வியாகவோ, சமஸ்கிருத கல்வியாகவோ, ஒரு யோக கல்வியாகவோ, அல்லது ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வருவது கல்வியாக இருக்க முடியாது என்று அனைத்து கட்சியினரும் நம்மோடு கைகோர்த்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ரீதியான ஒரு பெரிய வெகுதிரல் போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக இப்போது மத்திய அமைச்சர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போது புதியதாக ஒரு குழு அமைத்து மீண்டும் ஒரு புதிய கொள்கையை வரையறுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி நடக்கிறது என்று பார்க்க வேண்டும்.
தந்தை சேவியர் அருள்ராஜ், இந்த மாற்று கல்விக் கொள்கை வெளியீட்டு விழா பற்றியும் சொல்லுங்களேன்.
முதலில் ஒரு அரங்க கூட்டமாகவே வைத்ததை வெளியிட நினைத்தோம். ஆனால் பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கை கூடிவிட்டது. 600 பேரைத்தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 2,300 பேருக்கு மேல் வந்தார்கள். எனவே அதை விளையாட்டு மைதானத்திற்கு மாற்றினோம். மதுரை பேராயரும் தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவரும், தமிழக ஆயர் பேரவை சட்டப்பிரிவினுடைய தலைவருமான மேதகு பேராயர் ஆண்டனி பாப்புசாமி அவர்களிடம் நுண்ணுள்ளே வெளியிட்டார்கள். முதல் பிரதியை லயலா கல்லூரியினுடைய முதல்வர் தந்தை பிரிட்டோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்னும் பல கல்லூரியின் சார்பாக, பள்ளிகள் சார்பாக, தொழிற்கல்வி சார்பாக, ஆரம்ப கல்வி சார்பாக, கல்லூரி கல்வி சார்பாக பலரும் அந்த நூலை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வெளியீட்டிற்கு பிறகு தந்தை ஃபெலிக்ஸ் அவர்கள் அந்த கொள்கையை பற்றி, அவர்தான் அந்த எடிட்டராக இருந்தார் அந்த கல்விக் கொள்கை வரைவிற்கு, அதை பற்றி சுருக்கமாக ஒரு 10 நிமிடம் எடுத்துரைத்தார்கள். அதனுடைய உச்சரிவான கருத்துக்களை, அதன் பிறகு 4 முக்கியமான தலைவர்கள் வாழ்த்தி பேசினார்கள். முதலில் பேசியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசினார்கள். இரண்டாவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் டி ராஜா அவர்கள் பேசினார்கள். மூன்றாவதாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜன் என்பவர் வாழ்த்து பேசினார்கள். நான்காவதாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், அது ஒரு முஸ்லிம் கட்சி, முஸ்லிம் சிறுபான்மையினருடைய நலனை கருதி வளர்க்கப்படுகிற அந்த அரசியல் அமைப்பு, அதனுடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் பேசினார்கள். 2015 ஜனவரி வரை நாம் இந்த கொள்கை போராட்டத்தை எப்படி எடுத்து சென்றிருக்கிறோம் என்பதை பற்றி நான் ஒரு சில நிமிடங்கள் பேசினேன். இந்த நிகழ்ச்சியை தந்தை கென்னடி அவர்கள் வழக்குரைஞர், நம்முடைய சட்டப்பிரிவில் பணி செய்கின்ற திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த தந்தை அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். இறுதியாக தமிழ்நாடு கத்தோலிக் கல்விக் கழகத்தினுடைய செயலாளர் தந்தை அருளப்பன் அவர்கள் நன்றி கூறினார்கள். நிறைய ஊடகங்களிலிருந்து நண்பர்கள் வந்திருந்தார்கள். 2,000+ நிறுவனங்களில் இருந்து பங்கேற்பாளர்கள் பங்கு கொண்டார்கள். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கல்வி மாநாடாகவே அது முடிந்துவிட்டது. அது கடவுளுடைய திட்டத்தில் நல்ல ஒரு மாநாடாக முடிந்துவிட்டது, நிறைவாக இருந்தது. இந்த கல்விக் கொள்கையை இப்போது அனைவருக்கும், அனைத்து நிறுவனங்களுக்கும், தனிநபர்களுக்கும், அனைத்து கட்சிகளுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மறைமாவட்டங்களுக்கும், சபைகளுக்கும் எடுத்துச் செல்ல முயல்கிறோம். அதற்கு உங்களுடைய இந்த வத்திக்கான் வானொலி உதவும் என்றால் மிகவும் மகிழ்ச்சி.
அருள்பணி வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் அவர்களின் இந்நேர்காணலின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். தமிழக ஆயர்பேரவையின் மாற்றுக் கல்விக் கொள்கை. இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.